ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவாதவூரர் புராணம். தலைப்பு: திருப்பெருந்துறை சருக்கம், குதிரை வாங்க புறப்படுதல். தொடர்ச்சி வழங்குபவர் சிவ ரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
இப்பொழுது பெருமான் அங்கு திருப்பெருந்துறைக்கு வந்து எழுந்தருளி விட்டான். திருவாதிரைகள் திருப்பந்தை நோக்கி செல்கின்றார். அவர் இந்த அன்னன்கள் எல்லாம் தரிசனத்திற்காக செல்கின்ற திருப்பந்தைக்கு செல்கின்றார். மணிச்சுவிகளே ஏறி செல்கின்றார். செம்மனத்து வாதவூர் செல்வர்தமை புல்லாத பொய்மயக்கன் தரும் பாசம் போல் அமலர்ந்தன பூவை எம் மயக்கும் ஒழிப்பாருக்கு இனிப்பிறவி இல்லை என கை மறிக்கும் மலர் போல மலர்ந்தன அங்குல காந்தல். என்ன சொல்ற? செம்மனம் என்றால் திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவுக்கரையன். சிவமே பரம்பொருள், நித்யா நித்திய வஸ்து விவேகம் உண்டாகி கடவுளே உண்மை பொருள். அந்த பொருளை தவிர இன்னொரு பொருளை தேடுவதற்கு இந்த பிறவியை வீணடிக்க கூடாது. நம்முடைய நேரம், நம்முடைய சக்தி, நம்மிடம் இருக்கின்ற பெருமான் அளித்திருக்கின்ற எல்லாம் பெருமானை அடைவதற்கு இந்த பிறவியை பயணித்து செல்ல வேண்டும். அந்த இலக்கை நோக்கி செல்ல வேண்டும். எது வேண்டும் சொல்மனமே பெருமான் வேண்டும் என்ற உரைப்போடு பெருமானை தேடுதல், அதுதான் வந்து செம்மனம். சாமி தவிர எது வேணாம், சாமி தான் வேணும் என்று பிறதுரை இச்சை நீங்கி பிற வேட்கைகள் இல்லாமல் பெருமானிடத்திலேயே மற்றையினம் காமங்கள் மாற்றியிருக்கின்ற நிலை, அந்த நிலையில்தான் செம்மனம். அந்த செம்மனத்து வாதவூர் செம்மல் என்று சொன்னார். என்ன காரணம்னா, இவர் மந்திரியா இருக்கும் பொழுதே கள்ளக்காதலிடத்து உள்ளம் வைத்திருக்கின்ற காரிகை போல கடவுளையே விரும்பி இருக்கின்றார். ஆபீஸ்ல வேலை செஞ்சா கூட அந்த வேலையை விரும்பல, கடவுளையே விரும்பி இருக்கின்றார். அதான் செம்மனத்து வாதவூர் செல்வர்தமை புல்லாத பொய்மயக்கம் தரும் பாசம். இந்த பாசம் இருக்கின்றதே, அதற்கு நம்முடைய குருநாதரை சென்று சேர்வதற்கு வக்கு இல்ல, பயமா இருக்குது. பிள்ளையார் பாடினார், திருநாரையூர் விநாயக பெருமானை வழிபடுகின்றவர்களை வருத்த எண்ணுகின்ற மலம் எப்படிப்பட்டதுன்னா, எரிகின்ற கொள்ளிக்கட்டையில் இருக்கின்ற நெருப்பினை உண்ண எண்ணுகின்ற எறும்பை போல. எறும்பு போய் நெருப்பு உண்ண விரும்பினா அது நடக்குமா? நடக்காது. அதே போல எம்பெருமானை வழிபடுவோரை மலமானது வருத்த நினைந்தால் அது வருந்துமே தவிர அது நம்மை வருத்தாது என்று பார்க்கின்றோம். அதே போல இங்கு பாசம் என்பது நம்ம குருநாதரை வந்து சேராது. அது என்ன பண்ணுது, நம்மை குருநாதரை வந்து சேர்வதற்கு வக்கில்லாத பாசம் எப்படி மலரும் என்றால், அது பாசத்தினுடைய நிறம் வந்து கருப்பு. இந்த காயாம்பூ என்று ஒரு பூ, அது கருப்பாக மலரும். பூவை என்றால் காயாம்பு, அதே போல காயாம்பூ மலர்ந்திருக்கின்றது. எம்மயக்கும் ஒழிப்பாருக்கு இனி பிறவி இல்லை என கைமறிக்கும் அவர் மலர் போல மலர்ந்தன அங்குல காந்தல். காந்தல் என்பது சிவப்பாக இருக்கின்ற ஒரு மலர். அது பூத்தால் மாந்தருடைய கை போல காணப்படும், சிவப்பான கை போல காணப்படும். அது பூத்து காற்றில அசையுது. எப்படி அசையுதுன்னா, எல்லா விதமான மயக்கங்களையும் ஒழிக்கின்ற இந்த திருவாதோடிகள் இருக்கின்றாரே, இவருக்கு இனி பிறவி இல்லை என்று கூறுவதை போல. மற்றவங்களுக்கு தான் பிறவி, இவருக்கு கிடையாது. அது எப்படி ஆடுது அந்த மலர் என்றால், இப்படி இப்படி ஆடுது பாதோடிகளை பார்த்து. உங்களுக்கு கிடையாது, மற்றவங்களுக்கு தான் பிறவி இல்லை, இனி வரு பிறவி என்பது உங்களுக்கு இல்ல. இவ்வாறு சொல்லுவது தற்குறிப்பேற்றம். இயற்கையிலே ஒரு பொருளை பார்த்து அது இன்னதை சொல்லுவது என்று கற்பனையாக சொல்லுவது தற்குறிப்பேற்றம். நீங்க திருப்பரந்திரிக்கு போறீங்க, அங்க வயக்காட்டில் இருக்கிற செடிகொடிகள்லாம் நீங்க அந்த வெறிகால நேரத்தில் வந்து இறங்கும் போது, பஸ்ல வந்து இறங்கும் போது, வாங்க வாங்க வந்து பெருமான தரிசனம் பண்ணுங்க, சிறப்பா அருளை பெறுங்க என்று அழைப்பதை போல இருக்கும். அதே நீங்க வந்து திரும்பி போகும்போது, போகாதீங்க, என்ன அவசரம், இன்னொரு ஒரு வாரம் இருந்து தரிசனம் பண்ணக்கூடாதா, அதுக்குள்ள வீட்டு ஞாபகம், வேணா வேணா, ஒரே கொடி வா வானு கூப்பிடும் வரும்போது, போகும்போது போகாதே போகாதே என்று தோன்றும் வண்ணம் அது ஆடும். அதாவது ஆடும் போது அங்கனம் தோன்றும். நம்முடைய மனோபாவத்தை அந்த இயற்கை காட்டும். அது தற்குறிப்பேற்றம். இனி இவருக்கு பிறவி இல்லை என்று காந்தல் கை மறித்தது என்று சொன்னார். விற்காட்டும் கரத்து மதன் அம்பாகி வெம்பிறவி காட்டி யாவரையும் ஆகுலன் செய்யும் பாவம் நிற்காட்டில் ஒழிப்பவர் யார் நீ அருள்க எமக்கென்று பற்காட்டி நிற்பவர் போல் மறந்தன மென் பனிமுல்லை. திருவாதூரர்கள் வருகின்ற வழியில முல்லக்கொடி அப்படியே வந்து பூத்து குலுங்குது. அது வந்து இரவு நேரத்தில் சிரிக்குது, பல்ல காட்டி இழிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு இடத்திலே நமக்கு காரியம் ஆக வேண்டும் என்றால் கையை கட்டிட்டு பல்ல கட்டிட்டு நிற்கணும். பல்ல கட்டிட்டு நின்னாதான் என்னப்பா வேணும், ஒன்னும் இல்லை இதுதான் வேணும் அப்படின்னு பல்ல கட்டிட்டு நின்னா சரி போ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப வாதோடிகளத்திலே நான் செய்யற பாவத்துக்கு கழுவாய் வேண்டும் என்று முல்லை மலர்கள்லாம் பல்லை காட்டிக்கொண்டு பூத்தனவன். என்ன பாவம் பண்ணிச்சு இந்த முல்லை மலர் கேட்டா, மன்மதன் ஒருத்தன் இருக்கான், அவன் என்ன பண்றான், விற்காட்டும் கரத்து மதன், எப்ப பார்த்தாலும் கையில வில்ல வச்சுக்கிட்டே இருக்கிறான். மற்ற வீரர்கள் கையில இருந்து வில்ல கீழே வச்சாலும் இவனுக்கு ரெஸ்ட் கிடையாது. 24 hours எல்லா உலகத்திலயும் விடாத அம்பு போடுற ஒரே வீரன் அவன் தான், ஏக வீரன் அவனுக்கு பேரு மன்மதன். அந்த விற்காட்டும் கரத்து மதன், கையிலே எப்பொழுதும் வில்லோடையே காணப்படுகின்ற மன்மதன், அவன் கையிலே இந்த முல்லை மலர் ஒரு அம்பாக மாறியது. மன்மதனுடைய கரும்பு வில்லிலே பஞ்ச புஷ்பங்கள் பாணங்களாக இருக்கின்றன. அதிலே ஒன்று முல்லை, மாதவின்னு அதுக்கு பேரு, அசோகம், மாதவி, தாமரை, நீலம், அதெல்லாம் வந்து மன்மதனுடைய கையில இருக்கிற அம்புகள். அது அவ்வாறு இருந்து நல்ல கதியிலே செல்வார்கள் எல்லாம் நல்ல கதியிலே செல்ல விடாம அவங்களை குறுக்க மறிச்சு இந்த பிறவி நோயிலே மீண்டும் மீண்டும் புகுத்தி ஒரு பாவத்தை சம்பாதிச்சுருக்கு. உருப்படுற மாதிரி இருக்கிறவன மதில் மேல் புனையா இருக்கிறான், ரெண்டும் கட்டானா இருக்கிறான், அவன் உருப்படுறதுக்கு வழி இல்லாம கெடுத்துடுறது. இப்படி மன்மதன் கையில அம்பா இருந்து பயன்பட்டு பல பேரை கெடுத்த பாவம் முட்டை முட்டையா இருக்கு. குருநாதா, உன்னுடைய தரிசனத்தினாலதான் எனக்கு அந்த பாவம் போகணும் என்று நீ எனக்கு தயவு செய்து நான் பண்ண தப்பெல்லாம் மனசுல வச்சுக்காம எனக்கு கையினால அனுகிரகம் பண்ணு என்று அந்த முல்லை மலர்கள்லாம் அவர் வருகின்ற வழியிலே பல்லை காட்டிக்கொண்டு பூத்தன என்று சொன்னார். பொற்புடைய தமிழ் பாடும் புண்ணியர் எப்பொருளினுமாம் சிற்பரன் உண்மையில் விழிக்கும் திருநயனம் சேர்தலினால் நிற்பதுவாம் பிறவி இது என்றிறங்கி நீன் மரங்கள் கற்பனையை உணர்ந்து மலர் கண்ணீர்கள் பொழிந்தனவால். பொற்புடைய தமிழ், பொற்பு என்றால் அழகு. என்ன அழகு? உலகத்திலேயே மிகச்சிறந்த அழகு என்பது நடுவு நிலைமை. யாரும் நம்மளை விலைக்கு வாங்க முடியாது. எந்த நேரத்திலையும் நீதி நெறி தவறாமல் நடுவு நிலைமையா இருப்பதுதான் உண்மையான அழகு. அந்த அழகு என்பது அப்ப சத்தியம்தான் உண்மையான அழகு. நடுவு நிலைமை என்பது சத்தியம் சார்ந்திருத்தல். அந்த சத்தியம் சார்ந்து இருக்கின்ற பாடலை கொண்டது திருவாசகம். திருவாசகத்துல பொய்யே கலக்கவில்லை என்று சொல்கின்றார். பொற்புடைய தமிழ் பாடும் புண்ணியர், திருவாசகம் என்பது பொய் கலப்பே இல்லாத ஒரு நூல். பொற்புடைய தமிழ் பாடும் புண்ணியர் அவர், நம்முடைய குருநாதர் அவர், எப்பொருளினுமாம் சிற்பரன், எல்லா பொருளிலும் கலந்திருக்கின்ற சிற்பரன், அறிவு வசமானவன். சித் என்றால் அறிவு, சித் சக்தி, பரன் என்றால் அவளை சார்ந்து இருப்பவன். அதாவது நெருப்பு என்ற ஒரு பொருள் சூடு என்ற அந்த குணத்தினை சார்ந்து இருக்கின்றது. என்னென்ன சூடு? சூட்டின் மூலம் நெருப்பு தன் உண்மையை அறிவிக்கின்றது. சுடல் என்ன? அது நெருப்பு என்று யாரும் உணர மாட்டார்கள். இனிக்கவில்லை என்றால் அதனை தேன் என்று யாரும் அறிய மாட்டார்கள். மணக்கவில்லை என்றால் அதனை மல்லிகை என்று யாரும் தெரிந்து கொள்ள மாட்டார்கள். ஒளிரவில்லை என்றால் அது மாணிக்கம் என்று யாரும் கண்டுகொள்ள மாட்டார்கள். அதுபோல எதனால் சிவன் உண்மை தெரிகின்றதோ அதற்கு அவனுடைய சித் சக்தி என்று பெயர். ஆகவே சிவம் அந்த சித் பரன் என்று சொல்லப்படுகின்றான். சக்தி வசமாக இருப்பவன், அந்த சிவஞானத்தின் வசமாக இருப்பவன். சிவஞானம்தான் இது சிவன் என்று நமக்கு காட்டும். பிரம்ம வித்யா ரூபிணி, பிரம்ம வித்யாம்பிகை என்று திருவெண்காட்டில அம்பாளுக்கு பெயர். அதான் சித் சக்தி. அந்த சித் சக்தியுடைய பரன், அவள் பரன் என்றால் வசம், அவள் பரனாக இருப்பவன். பராபரன் என்றால் பொருள், பரா என்றால் சக்தி, பராபரன் சக்தி வசமாக இருப்பவன். நான் பரா என்பது வேதத்தில் சக்திக்கு பெயர். பராசி சக்தி விவிதைவ ஸ்ருயதே ஸ்வாபாவிகி ஞான பலக்ரியாச்ச என்று ஸ்வேதாசதரம் என்று உபனிஷத்து. பரா அஸ்ய சக்தி, பரமேஸ்வருடைய சக்திக்கு பரா என்று பெயர். பரமேஸ்வரனுக்கு பராபரன் என்று பெயர், சக்தி சம்பன்னன். எப்பொருளினுமாம் சிற்பரன், பெருமான் எல்லா பொருளிலும் கலந்திருக்கின்றான். இதனால் கலந்திருக்கின்றான், தன்னுடைய திருவருளினால் கலந்திருக்கின்றான். தோயாத பெருமான் தோய்ந்திருப்பதற்கு அவருடைய சக்தியே காரணம். யாவையுமாம் ஏகத்து ஒருவன் என்று திருக்கோவையார். யாவையுமாம் ஏகத்து ஒருவன், எல்லா பொருளிலும் பெருமான் கலந்திருப்பதற்கு காரணம் ஏகா என்று சொல்லப்படுகின்ற அவருடைய சக்தி. ஏகா ஆகாரந்தம், ஏகான அம்பாளுக்கு பெயர். ஒருத்தி என்று சொல்லப்படுகின்ற அவனுடைய ஆற்றல் இருக்கின்றதே, அதன் காரணமாகத்தான் பெருமான் உலகத்திலே கலந்திருக்கின்றான், சக்தியினால கலந்திருக்கின்றான். யாவையுமாம் ஏகத்து ஒருவன், அப்படி எல்லாமாக இருக்கின்ற சக்தி என்பது சிவனிடம் மட்டும்தான் உண்டு. அந்த சக்தி இன்னொரு பொருளுக்கு கிடையாது என்று பார்க்கின்றோம். பராபரன் என்பது அப்படியே பொருள்னா, யார் பறையின் பரமாக இருக்கின்றானோ அந்த சிவன் பராபரன், பறை யாழ் பரமாக இருக்கின்றாலோ அவன் பராபரன். ரெண்டு விதமாகவும் அந்த சமாசமானது பொருள்படும். சக்தி வசமாக இருக்கின்ற சிவனோ பராபரன் தான். எவனுக்கு சக்தி வசமாக இருக்கின்றதோ, சக்தியை வசப்படுத்திய சிவனோ பராபரன் தான். சக்தியை வசப்படுத்தாமல் அவன் உலகத்தை படைக்க முடியாது. அதனால அவன் சக்தியை வசப்படுத்தியும் அவளுக்கு வசப்பட்டும் இருக்கின்றான். பரஸ்பரம் பாவயந்தகா என்று அப்படி அவருடைய சமாவேசமானது இருக்கின்றது. அந்த பெருமானுடைய உண்மையில் விழிக்கும் திருநயனம். திருநயனம் என்றால் சக்ஷுஷ் தீக்ஷை, குருநாதன் சிவன் உண்மையை தெரிவிக்க போகின்றார். யாருக்கு? நம்முடைய குருநாதருக்கு. ஆத்ம குருநாத சுவாமி பரமேஸ்வரன் உண்டு என்ற அந்த பரமேஸ்வரனை நேரடியாக அறிவதற்கு ஒரு வீட்டுக்குள்ள போவதற்கு வாசப்படி எப்படியோ, வாசப்படியை தெரிஞ்சின்றவன் வீட்டுக்குள்ள போறதுக்கு எத்தனை நேரம் ஆகும்? இந்த வீட்டிற்குள்ளுக்கு, இந்த வீட்டிற்கு நுழைவாயில் இது என்பதை அறிந்து விட்டவனுக்கு வீட்டுக்குள் நுழைவதற்கு எத்தனை நேரம் பிடிக்கும்? கடவுளாகின்ற வீட்டிற்கு நுழைவாயில் நமக்கு தெரியல, நுழைவாயிலே அறிந்தவன் வீட்டினை அறிந்தவன் போல் ஆகிவிட்டான். அதுதான் அந்த சிவஞானம். அது கடவுள் இருக்கிறாருங்கிற தீட்சையினால் உண்டாகின்ற பரம பிரேம, பரம பிரேமாத்மகமான விசுவாசம். அவனின்றி நான் இல்லை, என் உயிருக்கு உயிரானவன், என்னை இதுகாரம் நடத்தியவன். அதனால அவனிடத்துல ஒரு பேரன்பு விளைகின்றது. அந்த அன்பு எந்த ஒரு மோக காற்றினாலும் அலைக்கழிக்கப்படாத ஒரு தீபத்தை போல தொடர்ந்து எரியும். ஒரு தீபத்தை காத்து அவிச்சிரும். மோகம் என்பது, மயக்கம் என்பது, அஞ்ஞானம் என்பது, இந்த பாசமலம் என்பது, வாசனாமலம் என்பது பெற்ற ஞானத்தை, தீபத்தை அழிப்பது போல அழிக்கணும். ஆனால் அழிக்க முடியாத நிலையில அந்த ஞானம் வந்துவிடும். எப்ப? பெருமானுடைய உண்மையை குருநாதன் மூலமா அறிந்து விட்டோம் என்று சொன்னால். சாமி உண்டுங்கிற மகாவிசுவாசம் உண்டாயிட்டதுன்னா மோகம் ஒன்றும் பண்ணாது. அப்ப அந்த சக்ஷு தீட்சையினால பரன் உண்மையில் விழிப்பார்கள், சுவாமி சுவாமி இருக்குங்கிற உண்மையில விழித்துக் கொள்வார்கள். இப்ப நாமெல்லாம் உலகம் இருக்குங்கிற உண்மையில விழிச்சிட்டு இருக்கிறோம். நமக்கு கண்ணை திறந்தா உலகம் உண்மையா இருக்கு, கடவுளை தேடுறோம். ஆனால் ஞானிகளுக்கு கடவுள் தான் உண்மை, உலகத்தை தேடுவார்கள். பரமம்சர்ட்ட நீங்க கடவுளை பார்த்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டபோது, பார்த்திருக்கிறேன், உனக்கு காட்டவும் முடியும்னு சொன்னாரா. அப்ப விவேகந்த கேட்ட, கடவுளை எப்படி பார்த்திருக்கீங்க, எந்த நிலைமையில பார்த்திருக்கீங்கன்னு கேட்கும்போது, கடவுளை உறுதியா பார்த்திருக்கிறேன், உங்களெல்லாம் தான் வந்து சந்தேகப்பட முடியா பாக்குறேன். இப்ப சந்தேகம் நீங்களா இருக்கீங்களாங்கிறதுல தான் வருது, அவர் இருக்கிறாராங்கிறதுல வரல. அப்ப கடவுள் உண்மையில் விழிக்க வேண்டும். நாமெல்லாம் உலக உண்மையில் விழித்திருக்கிறோம். இப்ப குருநாதனுடைய தீட்சையினால எப்பொருளினுமாம் சிற்பரன் உண்மையில் விழிக்கும் திருநயனம் விழித்தல். சாமி ஒரு ஞான சக்ஷுத்தரார், ஞான கண்ணினில் சிந்தை நாடி, சித்தாந்த சாஸ்திரங்கள். கடவுள் ஒரு ஞான கண்ணை தரார். அந்த ஞான கண் கொண்டு பார்க்கும் பொழுது கடவுள் இருப்பது தெரியுதே தவிர உலகம் இருப்பதுல சந்தேகம் தான் வருது. அதற்கு முன்னு நமக்கு படைப்புல கொடுக்கப்பட்ட அந்த கண்ணினால உலகம் இருப்பதுல சந்தேகம் வரல, கடவுள் இருப்பதுல சந்தேகம் வருது. அப்ப நம்ம நிறைய தர்க்க பிரமாணங்கள்லாம் தேவைப்படுது கடவுள் இருக்கிறாராங்கிறதுக்கு. ஆனா இங்க உலகம் இருக்குதாங்கிறதுக்கு தான் இப்ப நம்ம தேடுதலா எழுது. அத சொல்றார், விழித்திருந்து உள்ள கருத்தினை இழந்தேன். உள்ள கருத்தாவே இருக்கிற கடவுளை உலகம் உண்டு என்று விழித்து பார்த்து எழுந்து விட்டேன். இப்பொழுது கடவுள் உண்டு என்று விழித்து பார்த்தால் உலகம் இல்லாது போய்விடும் என்பதை சொல்ற. அப்ப உலகம் இல்லாது போய்விடும்னா உலகம் மித்தைங்கிற பொருள் வரல, உலகம் கடவுளுக்கு பின்னமாக இல்லாது போய்விடும். உலகத்தை பார்க்கும்போது கடவுள் தான் தெரிவான், எல்லாம் சிவன் என்ன நின்றாய் போற்றி எப்பொருளினுமாம் சிற்பரன் உண்மையிலே விழிப்பார்கள். எதை தொட்டாலும் சாமியை தொட்டுற மாதிரி இருக்கும். தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா உன்னை தீண்டும் இன்பம் தொண்டுதடா நந்தலால. தீக்குள்ளேயும் நந்தலாலா இருக்கிறார். ஆகவே நெருப்புல கைய வச்சா கண்ணனை பிடித்துக் கொண்டா மாதிரி சுகமா இருக்குதே தவிர ஐயோ சுட்டுடுமேங்கிற பயம் வரல. அப்பொழுது அபயம் உண்டாகின்றது. கடவுளுடைய காட்சியினால உலகத்துல பயம் நீங்கி அபயம் உண்டாகின்றது. அச்சமில்லாத அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை என்ற நிலையானது உண்டாகின்றது. அதான் கடவுளிடத்திலே விழித்தல். அது எதனால உண்டாகின்றதுன்னா சத்குருவினுடைய தீட்சையினால உண்டாகின்றது. இங்கு சக்ஷு தீட்சை சொல்றார். என்ன காரணம்னா, நம்மை விழிக்க செய்கின்றான், தன் விழியினை கொண்டு விழிக்க செய்கின்றான். அம்மா என்ன பண்றா, கையை பிடிச்சுக்கிட்டு கையனால வேலை வாங்குறார். அப்பா என்ன பண்றாரு, அதே மாதிரி அப்பா பார்க்கிற இடத்துல இந்த குழந்தை பார்க்குது. அப்ப இப்படி பாருங்கிறத பார்வை மூலம் காமிக்கிறார். தட்சிணாமூர்த்தி அப்படிதான், தட்சிணாமூர்த்தி மட்டும் தன்னைத்தானே பார்க்கிறார். மாகேஸ்வர மூர்த்தங்கள் எல்லாரும் நம்ம பார்க்குது. நடராஜா நம்மளை பார்க்கிறார், சோமாசுந்தர் நம்மளை பார்க்கிறார், தட்சிணாமூர்த்தி நம்மளை பார்க்க மாட்டார். அவருக்கு இன்னும் கோபம் கிடையாது, ஆனால் நம்மளை பார்க்க மாட்டார் சார். ஏன் நம்மளை பார்க்க மாட்டார்? அவர் என்ன சொல்றாரு, அம்மா எப்படி குழந்தை கையை பிடிச்சிட்டு அக்ஷதாபியாசம் பண்ணி வைக்கிறாளோ, இப்ப ஆனா எழுதுறதுக்கு கை இப்படி இப்படி போகணும், காணா எழுதுறதுக்கு கை இப்படி இப்படி போகணும். இந்த ஞாவன்னா ரொம்ப கஷ்டம். ஞாவன்னா அப்படி ஞப்போல் வளைங்கிறான், ஞாப போல வளையணும். இந்த கல்லெழுத்து இருக்குதே, அதுல இருக்கிற ஞாபனா பாத்தீங்கன்னா இப்ப நாம போடுற ஞாபனா மாதிரி சதுரமா இருக்காது. அது பெருமானுடைய கோயில் இருக்கிற ரிஷபம் போல இருக்கும். அதனாலதான் அந்த பெருமானுடைய கொடியை அப்பருமான் நகரவெல் கொடி அப்படிங்கிறார். ஞா என்ற எழுத்தினை எழுதினால் எப்படி இருக்குமோ அது போல பழுத்திருக்கிற ரிஷபத்தை கொடியில எழுதியிருக்கிறார், நகரவெல் கொடி. அப்ப இப்படி போ இப்படி கை போனா அந்த ஞாபகம் தான் உண்டாகும் என்று அம்மா கையினை இட்டு சொல்லுவதை போல இப்படி பார்த்தால் என்னை பார்க்கலாம்னு சுவாமி தன்னை பார்த்து காமிக்கிறார். தன்னில் தன்னை அறியும் தலைமகன் தன்னில் தன்னை அறியில் தலைப்படும். என்ன போல வெளி உலகத்தை பார்க்காம நீ ஹிருதய ஹிருதயத்தில் இருக்கிற சிவத்தை பார்த்தால் நான் பார்க்கிற மாதிரி நீ பார்க்க உட்கார்ந்துன்னா ஆவிருத்த சக்ஷுகு அமிர்தத்துவம் இச்சன். வெளியில பார்க்காம கண்ணை கொண்டு வெளி உலகத்தை பார்க்காமல் உள்ளே இருக்கின்ற பரம்பொருளை தேடுவதற்காக கண்ணை மூடிக்கொண்டு உள்ளே சென்றால் அப்ப எப்படி சென்றால் என்ன நான் பார்க்கிற மாதிரி பார் என்று காட்டுவதற்காக அப்படி இருக்கிறார். அதனால பெருமான் தன் உண்மையை காட்டுவதற்காக பெருமான் பண்றார் விழித்து காட்டினார் சக்ஷு தீட்சை செய்தார். யாருக்கு செய்தார்? திருவாதூருக்கு செய்தார். செய்ய போறார் அதை சொல்றார். இங்க அப்படி செய்ய போகின்ற அந்த பெருமானுக்கு நிற்பதுவாம் பிறவி. இனி எப்படி சக்ஷு தீட்சையினால எல்லாம் சிவனன்ன நின்றாய் போற்றி என்ற நிலையினை இவர் அடையப் போகின்றார் என்பதனால இனி இவருக்கு பிறவி நிற்கும். பிறவி தொடரார். பிறவி என்னாகும்? பிறவி நின்று போம். இந்த ஞானத்தை பெற்றுவிட்டால் பிறவி நின்று போம். நிற்பதுவாம் பிறவி இது என்று இறங்கி அதே நேரத்தில் அந்த மரங்கள்லாம் கண்ணீர் விடுகின்றனவா. இவருக்கும் பிறவி நிற்கும். இவருடைய பிறவியும் நிற்கும் பிறவி, நம்முடைய பிறவியும் நிற்கும் பிறவி. நம்ம ஒரு இடத்துல இருந்து இடத்துக்கு போக முடியுதா? இந்த ஒரு விதத்துல தான் நம்ம குருநாதரை போல இருக்கிறோம். அவருடைய பிறவி நிற்கும் பிறவி, நாம எடுத்த பிறவி நிற்கும் பிறவி. மரத்தோட பிறவி என்ன பிறவி? ஸ்தாவரம். நிற்கும் பிறவி. நல்ல வேளை இந்த பிறவி குருநாதருடைய இந்த பிறவியை போல நிற்கும் பிறவியா ஆச்சு என்று சொல்லி மனம் மகிழ்ந்து என்று இறங்கி தங்கள் நிலைமைக்கு இறங்கி நீள் மரங்கள் நெடிது உயர்ந்து நிற்கின்ற மரங்கள் கற்பனையை உணர்ந்து எந்த விதத்திலும் குருநாதருக்கு இணையாக மாட்டார்கள். இருந்தாலும் அந்த கற்பனையை உணர்ந்து குருநாதர் எவ்வாறெல்லாம் ஆட்கொள்ளப்படுவார், தன்னுடைய குருநாதர்னால எப்படி அவருடைய பிறவி நிற்பதாகும் நம்ம யொத்து என்று நினைந்து மலர் கண்ணீர்கள் பொழிந்தனவால் தங்கள் மலர்களை பூத்து அதிலிருந்து கல்லாகின்ற நீர் தேனாகின்ற நீரினை பொழிந்தன என்று சொன்ன கொஞ்சம் சிரமமான பாடல் இது. இப்ப கற்பனையை உணர்ந்தன குருநாதர் எந்த நிலையை அடைய போறாருன்னு இந்த மரம் நினைச்சு பார்த்ததான். அவருக்கும் நிற்பதுவாம் பிறவி, நமக்கும் நிற்பதுவாம் பிறவி. அப்பொழுது இந்த பூங்காவில் அல்லவா அவர் ஞானத்தை பெறப்போகின்றார். இப்ப நம் கண் முன்னால் அவர் ஞானத்தை பெறப்போகின்றார். அந்த பூங்காவிலே நாம் என்ன பண்றோம்? கவர்னர் மாளிகையில அந்தந்த இடத்துல துப்பாக்கி ஏந்திட்டு நிக்கிற போலீஸ்கார மாதிரி நம்ம நிக்கிறோம். நம்ம மரமெல்லாம் நிக்குது. ஆனால் இங்கு பிறவியை அறுக்க போகின்றார் நம்முடைய குருநாதர். அவர் திரும்பி பார்த்து அவர் பார்வை பட்டுடுச்சுன்னா அவர் பிறவி எப்படி நிற்பது நிற்பதுவாம் பிறவியோ அதுபோல நம்முடைய இந்த பிறவியும் நிற்பதுவாம் பிறவியாகும் என்று கற்பனை செய்தனவா. இந்த கற்பனைக்கு அடிப்படை உண்டா? உண்டு. எப்படின்னா திருவோத்தூர் என்று ஒரு ஊர். அந்த ஊரில் ஒரு அடியவர் இருந்தார். சுவாமிக்கு அங்க ஸ்தல விருட்சம் பனைமரம். அவர் பெருமானுக்கு அந்த கோயிலுக்குள்ளேயே நிறைய பனை எல்லாம் வித்துட்டு வளர்த்தார். அவர் உண்டாக்கின்ற எல்லா பனையும் காய்க்காத ஆண் பனைகளாகவே வந்தன. அப்பொழுது சமணர்கள்லாம் அவரை பரிகாசம் பண்ணாங்களாம். என்னைக்காவது நீ வைக்கிற ஒரு பனையில ஒரு நொங்கு வந்து சுவாமிக்கு நிவேதம் பண்ண முடியுமா? நீ பண்ற நீ வைக்கிற பனை ஏதாவது காய்க்குமா அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிச்சாங்களாம். அவருடைய பிள்ளை அங்கு வந்த பொழுது இது மாதிரி என்ன அமணர்கள்லாம் பரிகாசம் பண்ணுகிறார்கள், நான் பரிபவப்பட்டு போனேன், அவமானப்பட்டு போனேன் என்று அழுதாராம். அழுத உடனே அவருடைய பிள்ளையர் என்ன பண்ணாரா, அவருடைய வேண்டுகோளை நேரே நிறைவு செய்து கொடுத்தார். இன்னொரு பனனி வையி அது பெண் பனையாக வளரும் என்று ஆசீர்வாதம் பண்ணல. உயர உயரமா நின்றுட்டு இருக்கு ஏகப்பட்ட 10-15 ஆண் பனை. அந்த எல்லா ஆண் பனையுமே பெண் பனைகளாக மாறி உடனே காய்க்கிற மாதிரி பண்ணிட்டார். பாட்டுனாலேயே குறும்பையா ஆண் பனை இன் குலை ஓத்தூ. இந்த ஆண் பனைகள்லாம் குலையினும் இந்த ஓத்தூர்ல குறும்பையாக குலையினும் என்று அவர் ஆசீர்வாதம் பண்ண காரணத்தினால ஆண் பனைகளே குலைகின்றன என்று அந்த குறும்பைகளை ஈன்றன என்று பார்க்கின்றோம். அதற்கு செக்குலார் பெருமான் என்ன சொல்றார்? இந்த பனைகள் சம்பந்த பெருமானுடைய வாக்கிலே ஒரு பிறப்பெடுத்தன. அவை பிரம்மாவனால படைக்கப்பட்ட போது ஆண் பனைகளாக பிறந்தன. சம்பந்த பெருமானுடைய வாக்கில பெண் பனைகளாக மாறி பிறந்தன. இப்பொழுது சம்பந்த பெருமானுடைய வாக்கிலே தோன்றிய காரணத்தினால இனி பிறவிகள் இல்லாமல் இந்த பிறவியே கடைசி பிறவியாக நிற்பதுவாம் பிறவி என்று. இனி பிறவி கிடையாது, பிறவி நின்று போம். என்ன காரணம்? தேவாரத்துல சம்பந்த பெருமான் இந்த பனைகளை பாடிட்டார்ல, குறும்பை ஆண் பனை இன் குலை என்று பாடின காரணத்தினால அவரால் பாடப்பெற்ற அந்த தாளங்கள் பிறவி ஒழித்து சிவமே கூடின என்று சொன்னார். அதே போல குருநாதர் இங்க தீட்சை பெறப்போகின்ற இந்த காவிலே பூங்காவில ஒரு சென்ட்ரி போல நாம இருக்கிறோம். குருநாதர் திரும்பி பார்க்கும் போது அவருடைய அருள்நய நம் மீது படும். அதனால நம்முடைய பிறவியும் நிற்பதுவாம் பிறவி. அவருடைய பிறவி மட்டும் நிற்பதுவாம் பிறவி இல்ல, நம்முடைய பிறவியும் நிற்பதுவாம் பிறவி என்று தாங்கள் பிறப்போகின்ற முக்தி நிலையை நினைந்து கண்ணீர் விட்டன மரங்கள் எல்லாம் என்று சொன்னார். முன்னை வினை பெருங்காடு மூடுற ஐம்புல வேடரு துண்ணி அலைத்து இடர் செய்யும் துன்ப வழி செல்லாமல் முன்னருணர் சிவஞான உபதேசம் தமிழ் செய்வார். இன்ன வகை துளகானம் எய்திய வந்து எய்திய அந்நெறி நீங்கி. இங்க இன்னொரு மெட்டாஃபர் உருவகம் தரார். நம்முடைய இரு வினைகள் இருக்கின்றனவே, அது காடு போல மண்டி கிடக்கின்றன. வினை பயனை தூய்த்து இந்த வினைக்காட்டிலிருந்து வெளிவருவது என்பது மிகப்பெரிய ஒரு துன்ப பயணம். நம்முடைய வினை பயனெல்லாம் நம்ம உண்டு தீர்ப்பது என்பது ஒரு துன்ப பயணம். கடவுள் பேரருளினாலே ஒரு குருநாதனை அனுப்பித்து அந்த தீட்சையினாலே நம்ம மூட்டை மூட்டையா செத்து வச்சிருக்க சஞ்சீத பாவம் இருக்கே, அதெல்லாம் அரசாங்கம் வந்து லோன் வெய்வர் பண்ற மாதிரி வெய்வர் பண்றார். அதனால நம்ம பழிச்சுக்கிறோம், இல்லைன்னா நம்மளால பழிக்க முடியாது. வினையினை உண்டு வெளிவருவது முடியாது. அடர்ந்த காற்றுக்குள்ளே இரவு நேரத்தில் மாட்டிக்கொண்டவன் எப்படியோ அதே போலதான் காற்றுல சமயத்தில் மாட்டிக்கிட்டோம்னா எந்த பக்கமும் மனிதர்கள் போன அந்த நடந்து போன வழியே தெரியாது. அது இருட்டில் எப்படி தெரியும்? சுத்தி சுத்தி எத்தனை சுத்தினாலும் செக்கு மாடு எவ்வளவு நேரம் அலைந்தாலும் இட் வில் நாட் கவர் டிஸ்டன்ஸ். பல கிலோமீட்டர் சுத்தி இருக்கும், ஆனா பிராக்டிக்கலா ஒரு பத்தடி போயிருக்காது, அண்ணன் போயிருக்காது, இருக்கிற இடத்துல இருக்கும். அது போல இந்த சம்சார துக்கம் நீங்காது, வினைகளை வளர்த்துக்கொண்டே இருப்போம். இதற்கு ஒரு முடிவே இல்லை. விஷ சர்க்கிள் என்று அச்சத்தை தருகின்றது இந்த வினை காடு. காட்டிலே மாட்டிக்கொண்டவனை போல வினையானது வினையாகின்ற காட்டில மாட்டின்னு இருக்கும். அது மூடுற என்றால் மூடுதல்னா வெளியிலே செல்வதற்கான வழியை காட்டாமல் மூடிக்கொள்கின்றது. ஜங்கிள் என்ன பண்ணும்? தன்னை விட்டு வெளியில போக விடாம நம்மளை அடைச்சு வச்சிடும், மூடிக்கொள்ளும். அவ்வாறு மூடிக்கொள்ள வினை என்பது ஒரு விஷ சர்க்கிள். அந்த வட்டத்தை விட்டு வெளியிலே செல்ல முடியாமல் நம்மை அடைத்துக் கொள்ள இது போதாது என்று. சரி சிவனேனு இந்த வட்டத்துக்குள்ள இருப்போம்னா அது போதாது என்று. அந்த நேரத்தில் அஞ்சு வேடம் வரான். வேடம் வந்து என்ன பண்றான்? நோவு செய்கின்றான். சும்மா இருக்கிறவன் என்ன பண்றான்? அடிச்சு குத்தி ஹராஸ் பண்றான். ஐம்புல வேடர் துண்ணி அலைத்து இடர் செய்யும். ஐம்பு புலம் என்றால் இந்திரியம். ஐந்து இந்திரியங்களாகின்ற வேடர்கள் என்ன? இதை பார்க்கணும், இதை கேட்கணும், இதை தொடணும், இதை சாப்பிடணும், இதை முகரணும் அப்படிங்கிற இச்சைகள், பஞ்சேந்திரிய சேஷ்ட. இந்த பஞ்சேந்திரிய சேஷ்டைகின்ற வேடர்கள் இருக்கிறார்களே நம்ம இந்த காட்டுக்குள்ள, அவங்க நம்மளை வேட்டையாடுறாங்க. காட்டுக்கு வெளியில வர்றது எப்படின்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கிற நம்மள காட்டுக்குள்ள துரத்தி துரத்தி அஞ்சு பேர் பானம் போட்டு வேட்டையாடினா நம்ம என்ன? எல்லா பக்கத்திலிருந்து நம்ம நம்மீது அம்பு பாய்கின்றதுன்னு சொல்ல. இதுல கூட இது துன்பம் என்று அறிந்தாலாவது ஒரு குருநாதன் கிடைப்பான், இதை இன்பம் என்று அறிந்தால் ஓம் தான், அழிவுதான். அந்த நிலையும் சொல்றார் அப்பர்பெருமான். சொல்றாரு, ஒரு காட்டுல ஒரு ஆமை, அஞ்சு பேர் திருட்டு பசங்க, அவங்க வந்தாங்க அப்படியே வழிபறி பண்றதுக்காக வந்தாங்க. அவங்க வேலை ஆச்சு, கப கபன்னு பசிக்க ஆரம்பிச்சது, ராத்திரி இருட்ட ஆரம்பிச்சிருது. சரி எது கிடைக்கிறதோ சாப்பிடுவோம், ரொம்ப பசிக்குது, ரொம்ப பசி வந்துச்சுன்னா பிரெட்டா இருந்தாலும் பரவாயில்லன்னு முடிவு பண்றோம் இல்ல. அதனால எது கிடைக்கிறதோ சாப்பிடணும் பார்த்தா ஒரு ஆமையை பார்த்தான். ஆமை ஆமையை போய் திங்கலாமா? ஒன்றும் இல்ல, அதுக்கு இது பரவாயில்ல. ஆமையை பிடிச்சான். ஆமையை பிடிச்சிட்டு என்ன பண்ணாங்களா? காட்டுல அடுப்புன்னா மூணு கல்லு தான் அடுப்பு. மூணு கல்லை வச்சான், ஒரு பெரிய அலுமினிய பாத்திரத்தை வச்சு அதில் ஜலத்தை ஒப்பி அதில் இந்த ஆமையை தூக்கி போட்டு அது வெளியில வராமல் அதுக்கு மேலே ஒரு மூடியை போட்டு மூடி அந்த மூடிக்கு மேலே ஒரு கல் வச்ச கீழே நெருப்பு உண்டாக்கினான். அந்த ஜில்லுங்கிற ஜலம் கொஞ்சம் கொஞ்சமாக விதவிதுன்னு சூடாச்சு. இந்த ஆமை சந்தோஷமாக அதில் நீஞ்சி தெளிச்சதான். என்ன நினைச்சதான்? இந்த தை மாச குளிருக்கு நமக்கு வெந்நீர் வச்சு தரவங்களே இல்லையே என்று அந்த ஆமை சந்தோஷப்பட்டா அதுக்கு என்ன அறிவு இருக்குமோ அந்த அறிவு தான் நம்முடைய இந்திரிய இச்சைகள் நிறைவேறும் பொழுது நாம சந்தோஷப்பட்டா நமக்கு இருக்கிற அறிவு, அந்த அறிவு தான். இதுக்கு வே இதுக்கு இதை விட அது ஒன்றும் வசதி கிடையாது என்று அப்பரடிகள் சொல்றார். வளைத்து நின்று ஐவர் கள்வர் வந்து என நடுக்கன் செய்ய தளைத்து வைத்து உலையை ஏற்றி தழல் எரி மடுத்த நீரில் திளைத்து நின்று ஆடுகின்ற ஆமை போல் தெளிவிலாதேன் இழைத்து நின்று ஆடுகின்றேன் என் செய்வான் தோன்றினேனே என்று இப்படி ஆடி ஆடி வாழ்நாள் முழுக்க வீணாளா போயிடும். பலனாய் கழிந்த நாளும் ஒரு பிள்ளைக்கு கிரிக்கெட் மேட்ச அந்த செல்லுல பாக்குறது, தான் போய் கிரிக்கெட் விளையாடுறது, இதுதான் முக்கியம்னு தோணுது. அதுக்கப்புறம் அந்த பெண்ணை ஹீரோ ஹோண்டால சுத்திக்கிட்டு எல்லா இடத்துக்கும் போயிட்டு வருது. ஏற்கனவே இவன் பார்த்த இடம் தான், அவள் இல்லாமல் போனதுக்கா இப்ப அவ கூட போனோம் அத்தனை இடத்துக்கும். அதுதான் வாழ்க்கையில முக்கியமான வேலை அப்படின்னு தோணுது. அதுக்கப்புறம் எலெக்ஷன்ல நிக்கிறது தான் முக்கியம் தோணுது. கடைசியில கடவுள் தான் முக்கியம் தோணும் போது பாக்கிறதுக்கு கண்ணு இருக்காது, கேட்கறதுக்கு காது இருக்காது. கடவுளை பாக்கிறதுக்கு கண்ணு இருக்காது, வகுப்பை கேட்கறதுக்கு காது இருக்காது. இதெல்லாம் இருக்கும் போது அந்த கடவுள் நாட்டம் வராது அப்படின்னு சொல்ல. பாலனாய் கழிந்த நாளும் பனிமலர் கோதை மாரதம் மேலனாய் கழிந்த நாளும் மெலிவடு மூப்பு தோன்றி கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோள் இல்லாது கெட்டேன் செலுலாம் பழனவேலி திருக்கொண்டீச்சரத்துடானே. அதுதான் உலகமாயி என்பது. எந்த நிலையில எந்த ஆசிரமத்துல எந்த வயசுல எந்த ஸ்திதியில இருக்கோமோ அப்பொழுது நமக்கு ஏற்படுகின்ற இச்சைகள் தான் பிரதானம் முக்கியம் அப்படிங்கிற எண்ணத்தை தொற்றுவிப்புதான் மாயை. பாலஸ்தாவத் கிரீடாசக்தா, தருணஸ்தாவத் தருணீசக்தா, விருத்தஸ்தாவத் சிந்தாசக்தா. இந்த வயசான கிழமெல்லாம் எல்லா சாமானும் விலை இவ்வளவு விற்குதே, நம்ம பிள்ளைங்கள்லாம் கஷ்டப்படுமேன்னு அழுதுகிட்டே இருக்கும். அதுக்கு ஆசை விட்டறிஞ்சு எத்தனையோ பொருள் வாங்கும் போது இது வயிறு எரியும். கடவுள் தான் நடத்துறான், அவர்கள் விதைப்படி அவர்களுக்கு உணவு கிடைச்சிக்கிட்டே போயிருக்க போகுது. இந்த உலகத்தான் எத்தனையோ நாளா நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து கடவுள் காப்பாத்திட்டு இருக்கிறான். அந்த ஞானம் இந்த கிழவனுக்கு இருக்காது. அதனால வயசாயிட்டு தான் கவலைப்பட்டுக்கிட்டே சுத்துருவோம். விருத்தஸ்தாவ சிந்தா சக்தா பரே பிரம்மணி கோபின சக்தா. கடவுளை யாரும் சிந்திப்பதே இல்லை. ஆசக்தினா ஈடுபாடு. கடவுள்கிட்ட எவனுக்குமே அட்ராக்ஷனே இல்லைன்றார். நோபடி இஸ் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் காட் இன் ரியல் சென்ஸ் என்று. அப்படி ரியல் சென்ஸ்ல அட்ராக்ட் ஆயிட்டான்னா அவன் இவனை தேடுவான். மலர் வண்டினை தேடுவதைப் போல கடவுள் நேரே வந்து குதிப்பான் என்பதுதான் நம்முடைய குருநாதனுடைய அனுபவம். அப்பொழுது வினையாகின்ற பெரிய காட்டிலே சிக்கிக்கொண்ட ஒரு மானை ஐந்து வேடர்கள் வேட்டையாடுவதைப் போல உயிரானது இந்த பிறவி துன்பத்தை அடைகின்றது. நம்ம சாஸ்திரமா தான் சொல்றது ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்து. குருநாதன் என்ன சொல்றாரு, ஒரு காட்டுல ராஜாவோட குழந்தை காட்டுல வளருது, அது வேடர்களோடய வளருது, தன்னை வேடர்கள் மகன் என்று நினைக்குது. அப்ப குருநாதர் வரார், அவர் என்ன சொல்றாரு, நீ ராஜா விட்டு பிள்ளடா, நீ சிவகுமாரன், நீ சேஷ்டிக்கின்ற இந்த மாயினுடைய குமாரன் இல்ல, நீ சிவகுமாரன், நீ ஆத்மபூ, அதனால நீ உன்னுடைய உன்னுடைய உண்மையான தகப்பனை தெரிஞ்சுக்கணும் என்று சொல்லி என்ன பண்ணணும், முதல்ல நீ எங்கு பிறந்து வளர்ந்திருக்கிறாயோ இந்த வேடர்கள் உன் சொந்தக்காரங்கிற இந்த பற்றினை விடு. நீ நிஷாத குமாரன் இல்லை, வெட்டுவ குமாரன் இல்லை, நீ ராஜகுமாரன் அப்படிங்கிற ஞானத்தை குருநாதர் தரார். ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்து, வளர்ந்து அயர்ந்தனை, இவர்களால் வளர்க்கப்பட்டு நீ ரொம்ப சிரமப்படுற, இவங்க உன்னை வளர்க்க கூடாது, உன்னை யார் வளர்க்கணும், குருநாதன் வளர்க்கணும், திருமுறை வளர்க்கணும், பெருமான் வளர்க்கணும். பெருமான் வளர்க்க வந்தாலும் நம்ம என்ன பண்றோம், நம்ம இவங்க வளர்க்க வேண்டாம், நம்ம மனைவி மக்கள் நம்மளை வளர்த்தா போறோம்னு அங்க ஓடிக்கிறோம். சங்கரர் ராமலிங்கேஸ்வரர் நமக்கு பொறுப்பு எடுத்துக்க வேண்டாம், வீட்டுக்காரி பொறுப்புல இருந்துக்கிடுவோம் அப்படின்னு வந்துடுறோம். அதுதான் பிரச்சனை. அப்பொழுது ஐம்புல வேடரின் வளர்ந்த அயர்ந்தனை வளர்ந்தன தம் முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த இந்த குரு உபதேசம் எப்ப நமக்கு புரியும், தவம் செய்தால்தான் புரியும். தவத்தினில் உணர்த்த இந்திரியங்களே அடக்குதலும் சமாதானம் என்ற உணர்ச்சியோடு, சமாதானம் என்றால் குருநாதன் எந்த எண்ணத்தோடு கூறுகின்றானோ அந்த வாய்மொழியை அவன் அறிந்து உரைப்பதைப் போலவே அறிய வேண்டும் என்ற பக்தி சிரத்தை. அவர் ஏதாவது சொல்லுகிறாரு, நாளைக்கு திரும்பவும் கேட்டா சொல்லுவாரு, அப்புறம் கேட்டுப்போம் அப்படிங்கிற அசிரத்தை இருக்கக்கூடாது. நாளைக்கு அவர் சொல்றதுக்கு அவர் இருப்பாரோ நாம இருப்போமோ, இப்பொழுதே அந்த ஒரு சக்கோரம்ங்கிற பட்சி மேகத்திலிருந்து விடுற ஜலத்தை ஆணு திறந்து தன்னுடைய தொண்டையில விடுற மாதிரி பருகுவதை போல குருநாதனுடைய உபதேசத்தை உலகமே அடுத்த நிமிஷம் அழிஞ்சிருங்கிறதை போல கேட்கணும். அவ அதுக்கு சமாதானம்னு பேரு. அந்த சமாதான உணர்ச்சியோடு குருநாதனுடைய மொழியை பருகி அவன்கிட்ட பக்தி செய்து அதான் தபஸ். அந்த தபஸ்னால இந்திர சேஷ்டி அடங்கும். ஐம்புல வேடரின் வளர்ந்தனை அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த அதனால் விட்டு இந்திரிய சேஷ்டியை விட்டுறான். விட்டுட்டா என்ன ஆகும், இப்ப ஊஞ்சல்ல ஒருத்தன் ஆடுறான், ஊஞ்சல் அருந்து போச்சு, என்ன ஆகும், என்ன ஆகும், பூமிக்கு வந்துடுவான், கீழே விழுந்துருவான்னு சொல்ல வேண்டாம், பூமிக்கு வந்துடுவான் இல்லையா. அது போல எப்ப இந்திரிய சேஷ்டை அடங்கிடுத்தோ, எப்ப வந்து பற்றுகள் அருந்து விட்டனவோ, அற்றது பற்றனில் உற்றது வீடு, அப்ப அந்நியமின்மையில் அரங்கில் செல்லுமே, வேற வழி இல்லை, இவன் இங்குதான் வந்ததாகணும்ன்ற. உலக பற்றி நீங்கினால் வேறு வழி இல்லை, இந்த இவன் எதையாவது பற்றி கொண்டுதான் இருக்க முடியும். சார்ந்ததன் வண்ணம் இருக்கும் உயிர், பாசத்தை இந்த உயிர் பற்றவில்லை என்றால் பரம்பொருளை பற்றியே தீரும். பசு பாசத்தை பற்றுவதை கைவிட்டால் வேறு வழியின்றி பரம்பொருளை பற்றியே தீரும். அந்நியம் இன்மையின் பற்றுவதற்கு வேறொன்று இல்லாத காரணத்தினால அந்நியம் இன்மையின் அறன்கழல் சிலுமே பெருமானுடைய திருவடியிலே சென்று சேரும். ஆகவே அதைத்தான் இங்கு சொல்றார். பெரிய வினையாகின்ற காட்டிலே சிக்கிக்கொண்ட மானை வேட்டையாடுவதை போல ஐம்புல வெடர்கள் துன்பம் செய்ய அந்த காட்டு வழியிலே செல்ல வேண்டாம், ஒரு ஒளி வழியிலே செல்லாம் என்பதை போல நம்ம குருநாதர் காடுகளை வேகமாக நீங்கி திருப்பெருந்துரையாகின்ற பூங்காவிற்கு வந்து சேர்ந்தார் என்று சொன்னார். இங்கு சிவஞான உபதேசம், அந்த இறைவன் தருகின்ற சிவஞான உபதேசத்தை தமிழ் செய்வார். இப்ப திருவாசகம் என்பது என்னன்னு கேட்டா, தன் குருநாதன் தனக்கு சொன்னதை அவ்வண்ணமே நமக்கு சொல்வது திருவாசகம். உன்னருவர் சிவஞான உபதேசம் தமிழ் செய்வார். இன்ன வகைத்து உல காலம் எய்திய அந்நெறி நீங்கி பல காடுகளெல்லாம் நீங்கி இந்த திருப்பெருந்துறையினுடைய எல்லைக்கு வந்து சேர்ந்து அந்த குருந்தமரம் இருக்கின்ற பூங்காவிற்கு வந்து சேர்ந்தார் என்று சொன்னார். விரிந்த கடலுக்கிடை விழுந்து இடர் உழந்தே திரிந்தவர் நயந்து கரை சென்றுகுமா போல், ஒரு சமுதிரத்துல தூக்கி போடப்பட்டவன் எப்பொழுதா கரை சேருவோம் என்று நீஞ்சி நீஞ்சி நொந்து போய் தோள்கள்லாம் வலித்து போய் கரை காண மாட்டோமா, கண்ணுக்கு ஒரு மணல் திட்டு தென்படாதா என்று அழுவதை போல, அழுது கரையேறுவதை போல, விரும்பி கரையேறுவதை போல, திருப்பெருந்துறையை பார்க்க மாட்டோமா என்று நினைத்து ஓடி வருவதை போல ஓடி வந்து விட்டார். என்ன காரணம், திருப்பெருந்தை பத்தி சொல்லும் பொழுது உலகிருக்கின்ற எல்லா தலங்களும் உயிரானது பல உடம்புகள் தோறும் சென்று சென்று பிறப்பதை போல மீண்டும் உடலிலே புகுத்தும், ஆனால் இறுதி பிறவியிலே சிவபுண்ணியத்தினாலே எடுக்கின்ற உடம்பானது கடவுள் திருவிழிலே செலுத்துவதை போல இந்த திருப்பெருந்துறை என்ற ஒரு தலம் மட்டும் தன்னை வந்து அடைந்தவர்களை இந்த பிறவி கடலிலிருந்து நீக்கி முக்தியாகின்ற கரையிலே செலுத்தும் என்று அந்த மந்திரி சர்க்கம் முடியும் போது சொன்னார். ஆகவே பிறவி பெருங்கடலை நீந்துகின்றவன் கரை காண விரும்புவதைப் போல திருப்பெருந்துறை வந்து சேர்வோமா என்று சொல்லி வேகமாக வந்து சேர்ந்தார். திரிந்தவர் நயந்தகரை சென்றணுகுமா போல், வருந்த உடல் வித்த வினை ஒத்தருள் வசத்தால், இவரை இதுகாரம் வருத்திய வினையானது இருவினை ஒத்திருக்கின்ற காரணத்தினாலே, இருவினை ஒப்பு ஏற்பட்ட காரணத்தினாலும், அருள் வசத்தால் மேலாகின்ற நாலாம் சக்தி நிபாதம் படிந்த காரணத்தினாலும், அருந்தவர் பெருந்துரை மருங்கில் அணைந்தார், பெரிய தபசிகள் வாழ்கின்ற திருப்பெருந்துறைக்கு அருகிலே வந்து நம் குருநாதர் சேர்ந்தார் என்ற அளவிலே இந்த வகுப்பானது நிறைவு பெறுகின்றது. நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா.